சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமும் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பான காணொலி ஊடாக இணைந்திருக்கிறோம். அந்த வகையில் ஈரான் இஸ்ரேல் யுத்தம் தணிந்திருக்கின்றதா அல்லது பதுங்கி பாய போகின்றதா? இஸ்ரேல் ஈரானுக்கு பதிலடியாக அமெரிக்காவும் முழு போரில் இறங்குமா? இஸ்ரேல் ஈரான் யுத்தம் வெற்றி யார் பக்கம்? அதிர வைக்கும் இரு நாடுகளின் படைப்பலம் என்ன? ஈரான் இஸ்ரேலுக்கு இடையில் வெடித்துள்ள மோதல், எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படும் அபாயமா போன்ற அண்மைய தகவல்கள் பற்றி பார்க்க இருக்கிறோம். இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கின்ற நிலையில் இந்த அடி போதுமா, இன்னும் கொஞ்சம் வேண்டுமா என்கின்ற தோரணையில்தான் தன்னுடைய கருத்துக்களை ஈரான் முன்வைத்து வருகிறது. உண்மையில் இஸ்ரேல் என்றொரு நாடு இருக்கக்கூடாது என்பதே ஈரானின் விருப்பம். மாறாக ஈரானின் வளர்ச்சி மத்திய கிழக்கில் தமக்கு பெரும் அச்சுறுத்தல் என நினைக்கிறது இஸ்ரேல். இதன் விளைவாகத்தான் பலகாலமாக இரு நாடுகளும் முரண்பட்டு மல்லுக்கட்டி கொண்டிருக்கின்றது. ஈரானின் வரலாற்றில் 500 மேற்பட்ட அண்மையான ஏவுகணைகள் கொண்டு ஈரான் தாக்குவது இதுவே முதல் தடவையாகும். இந்த தாக்குதல் இஸ்ரேலை கதிகலங்க வைத்திருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. ஈரான் கனகச்சிதமான திட்டமிடலுடன் இஸ்ரேலிய பாதுகாப்பு அரணாகிய அயன்டோமை ஏமாற்றி இஸ்ரேலில் சேதங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. இது ஈரானுக்கு ஒரு வகையில் வெற்றி என்றுதான் சொல்ல வேண்டும். தற்போதைக்கு போர் பதற்றம் மெல்ல தணிந்திருக்கின்றது. ஈரான் பல நாடுகள் கூறியும் கேட்காமல் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியமை போன்று இஸ்ரேலும் அவ்வாறானோர் தாக்குதலை தொடங்குமா என்பதை சந்தேக கண்களோடு நோக்க வேண்டியிருக்கிறது. அக்டோபர் 7 அன்று தெற்கு இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட ஹமாஸ் தலைமையிலான தாக்குதல்களுக்கு சில மணி நேரங்களுக்குள் இந்த அரசு பதிலடி கொடுத்தது. எனவே ஈரானின் இந்த நேரடி தாக்குதலுக்கு பதிலளிக்காமல் விட்டுவிட வாய்ப்பில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இருப்பினும் களத்தில் அதற்கென சில வரம்புகள் இருக்கின்றன. இஸ்ரேலின் பாதுகாப்புத்துறை கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. இதில் ஈரானுக்கு பதிலடி கொடுத்தே ஆக வேண்டும் என முடிவுகள் எடுக்கப்படலாம். அல்லது தற்போது இதை இப்படியே விட்டுவிட்டு ஈரானினுடைய படைத்துறை முக்கியஸ்தர்களை குறிவைப்பதற்கான மெகா திட்டங்களை இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து மேற்கொள்ளலாம். இஸ்ரேல் பிராந்தியத்தில் உள்ள அண்டை நாடுகளின் பேச்சை கேட்டு மூலோபாய பொறுமையை கடைபிடிக்கலாம். ஈரானை தாக்குவதற்கு பதிலாக லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அல்லது சிரியாவில் உள்ள ராணுவ தளங்கள் போன்ற ஈரானின் நண்பர்களை குறிவைப்பதை தொடரலாம். இதை இஸ்ரேல் பல ஆண்டுகளாக செய்து வருகிறது. ஈரான் எந்த தளங்களில் இருந்து ஏவுகணைகளை ஏவியதோ இஸ்ரேல் அதை குறிவைக்கலாம். நீண்ட தூர ஏவுகணை தாக்குதல்களால் பதிலடி கொடுக்கவும் வாய்ப்பிருக்கிறது. ஆனால் அவ்வாறு நடந்தால் ஈரான் அதை போரின் தொடக்கமாக பார்க்கும். ஏனெனில் இஸ்ரேல் நேரடியாக ஈரானை தாக்குவது அதுவே முதல் முறையாக இருக்கும். இதுவரை பிராந்தியத்தை சுற்றியுள்ள ஈரான் ஆதரவு போராளி அமைப்புகளை மட்டுமே இஸ்ரேல் தாக்கியிருக்கிறது. அவ்வாறு இல்லை என்றால் ஈரானின் சக்தி வாய்ந்த புரட்சிகர காவலர் படைக்கு சொந்தமான தளங்கள், பயிற்சி முகாம்கள் மற்றும் கட்டுப்பாட்டு மையங்களை தாக்கி இஸ்ரேல் பதிலடி கொடுக்கலாம். இது விரிவான பதிலடி தாக்குதலாக இருக்கும். பிந்தைய இரண்டு விருப்பங்களில் ஏதேனும் ஒன்றை இஸ்ரேல் தேர்ந்தெடுத்தால் ஈரான் ஒரு புதிய தாக்குதலை மேற்கொள்ளும் அபாயம் இருக்கின்றது. தற்போது முடிவை இஸ்ரேலின் கைகளில் விட்டுள்ளது ஈரான் என்றுதான் கூற வேண்டும். ஈரானின் நிலைப்பாடு பின்வருமாறு இருக்கின்றது. கணக்கு சரி செய்யப்பட்டது, அதுதான் இந்த விஷயத்தினுடைய முடிவு. எங்களை திருப்பி தாக்காதீர்கள். அவ்வாறு தாக்கினால் உங்களால் தடுக்க முடியாத அளவுக்கு ஒரு வலுவான தாக்குதலை நடத்துவோம். இதற்கிடையில் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செய்தி தொடர்பாளர் ஜான் ஹிர்வி நேற்றைய தினம் அமெரிக்காவின் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பேசும்போது, ஈரானுடன் நாங்கள் போரை நடத்த விரும்பவில்லை என்று அமெரிக்க ஜனாதிபதியின் சார்பாக அவர் மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார். அமெரிக்க ஜனாதிபதி G7 தலைவர்களுடன் ஒரு மாநாட்டை கூட்டும் அதே நேரத்தில் வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் மேற்கு ஐரோப்பா மற்றும் பிற இடங்களில் உள்ள தனது சகாக்கள் விவாதித்து போரில் வீரியத்தன்மையினை குறைக்க முயற்சிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. போர் மத்திய கிழக்கு முழுவதும் விரிவடைந்து விடாமல் பார்த்துக் கொள்ள அமெரிக்கா பல வழிகளில் முயற்சி செய்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. இதனிடையே இஸ்ரேலுக்கு தொடர்ந்து ஆதரவளிப்பதாக அமெரிக்கா உறுதியளித்திருந்தாலும் ஈரான் மீதான தாக்குதலில் தமக்கு உடன்பாடில்லை என்றே அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இஸ்ரேல் பிரதமரிடம் தெரிவித்திருக்கிறார். இங்கே முக்கிய கேள்வி என்னவென்றால், இவை அனைத்தும் ஈரான் இஸ்ரேல் பிரச்சினையில் அமெரிக்காவையும் இழுத்துவிடுமோ என்பதுதான். அப்படி அமெரிக்கா உள்ளே நுழைந்தால் ஈரானுக்கும் அமெரிக்க படைகளுக்கும் இடையே முழு அளவிலான போருக்கு அது வழிவகுக்கும். 6 வளைகுடா அரபு நாடுகளிலும் சிரியா, ஈராக் மற்றும் ஜோர்டானிலும் அமெரிக்காவின் ராணுவ தளங்கள் இருக்கின்றன. பல ஆண்டுகளாக சர்வதேச தடைகளை மீறி ஈரான் தயாரித்துள்ள பாலிஸ்டிக் மற்றும் பிற ஏவுகணைகளின் இலக்காக இந்த அமெரிக்க ராணுவ தளங்கள் மாறக்கூடும். ஒருவேளை இஸ்ரேல் பதில் தாக்குதல் நடத்தினால் ஈரான் நீண்டகாலமாக அச்சுறுத்தி வந்த ஒன்றை செய்யக்கூடும். அதாவது வெடிகுண்டுகள், ட்ரோன்கள் மற்றும் அதிவிரு மறுவேக போர்க்கப்பல்களை பயன்படுத்தி சர்வதேச அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்முஸ் ஜலசந்தியை மூட ஈரான் முயற்சி செய்யலாம். அவ்வாறு நடந்தால் உலகின் எண்ணெய் விநியோகத்தில் கிட்டத்தட்ட கால் பகுதியை ஈரான் துண்டித்துவிடும். அமெரிக்கா மற்றும் வளைகுடா நாடுகளை பிராந்திய அளவிலான போருக்கு இழுத்துச் செல்லக்கூடிய ஒரு பயங்கர நிகழ்வாக இது அமைந்துவிடும். இதை தவிர்க்கத்தான் பல அரசாங்கங்கள் இப்போது 24 மணி நேரமும் போராடி வருகின்றன. இந்த நிலையில் அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் தரப்பிலிருந்து பதிலடி தர முன்வந்தால் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பில் அறிவிப்போம் என்று ஈரான் மிரட்டல் விடுத்திருக்கிறது. இதனால் இஸ்ரேல் அமைச்சரவையினுடைய முடிவு நடைமுறைக்கு வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து இஸ்ரேலினுடைய ராணுவ பலம் மற்றும் ஈரானின் ராணுவ பலம் பற்றிய ஒப்பீடுகள் பல தளங்களிலும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான படைவலு சமநிலை என்கின்ற விடயத்தில் பல விடயங்களில் இஸ்ரேலினை விட ஈரான் முன்னிலையில் காணப்படுவதாகவே சர்வதேச ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். குளோபல் ஃபயர் பவர் எனும் சர்வதேச நிறுவனத்தின் மதிப்பீட்டின்படி உலகளாவிய ராணுவ சக்திகள் வரிசையில் இஸ்ரேல் ராணுவம் 17வதும் ஈரானின் ராணுவம் 14வது இடத்தையும் பிடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இதன்படி இஸ்ரேலினுடைய படைப்பலத்தை விட ஈரானின் படைப்பலம் முன்னணி வகிப்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலிடம் 170,000 நிரந்தர படை வீரர்களும் ஈரானிடத்தில் 610,000 படை வீரர்களும் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இஸ்ரேலிடம் 1370 பிரதான யுத்த டேங்கிகள் இருக்கும் அதேவேளை ஈரானிடம் 1996 யுத்த டேங்கிகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இஸ்ரேல் வசம் 43,307 கவச வாகனங்களும் ஈரான் வசம் 65,765 கவச வாகனங்களும் இருக்கின்றன. தரைப்படையை பொறுத்தவரை இஸ்ரேலிடம் பார்க்க ஈரான் பலம் வாய்ந்ததாக காணப்படுகிறது. மேலும் தரை வழியாக சென்று இஸ்ரேல் தாக்கும் சந்தர்ப்பம் மிக மிக குறைவாகவே இருக்கிறது. ஏனெனில் இஸ்ரேலின் காலாட்படை தரை வழியாக செல்லும் அதன் எதிரிகளும் ஈரானின் ஆதரவாளர்களுமான ஹிஸ்புல்லா, ஹமாஸ் போன்றவற்றை தாண்டியே ஈரானை அடைய வேண்டும். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான படைவலு சமநிலை விடயத்தில் வான்படை என்பது இஸ்ரேலுக்கு சார்பாகவே இருக்கிறது. ஏனெனில் இஸ்ரேலிடம் 612 வான்வழி தாக்குதல் விமானங்கள் இருக்கின்றன. ஈரானிடம் 551 விமானங்களே இருக்கின்றன. இஸ்ரேல் வசம் இருக்கும் F-15, F-16 போன்ற நவீன சண்டை விமானங்களுடன் ஒப்பிடும் போது ஈரானிடம் உள்ள சண்டை விமானங்கள் பல மடங்கு பலம் குறைந்தவை என்றே கூறுகின்றனர் பொறியியல் வல்லுநர்கள். இதன்படி ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே முழு அளவிலான யுத்தம் ஏற்பட்டால் அது வான்வழியாகவே தான் இருக்கும். இரண்டு நாடுகளினுடைய ஏவுகணைகளும் யுத்த விமானங்களுமே இதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இதன்படி இஸ்ரேல் மீது ஈரான் 300 ட்ரோன்களை கொண்டு தாக்குதல் ஆரம்பித்திருக்கின்ற நிலையில் இந்த தாக்குதலினுடைய வீரியம் ஒட்டுமொத்த உலகையுமே புரட்டியெடுத்துவிடும் என்பது சர்வதேச வல்லுநர்களினுடைய கருத்தாக இருக்கிறது. மறுபுறம் ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையில் தற்போது ஏற்பட்டுள்ள யுத்த நிலை காரணமாக எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என்ற அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக ஈரானினுடைய பல பகுதிகளில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் முன்பாக நீண்ட வரிசையில் வாகனங்கள் காத்திருக்கின்றன. யுத்த நிலை தீவிரமடைந்தால் எரிபொருளுக்கு பாரிய தட்டுப்பாடு ஏற்படும் என்று கருதி எரிபொருள் நிரப்பும் பொருட்டு அங்குள்ள மக்கள் இவ்வாறு எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் முன்னால் வாகனங்களில் காத்திருக்கின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் காசாவின் ரஃபா மீதான திட்டமிட்ட தாக்குதலில் அரசாங்கம் கவனம் செலுத்தும் என்றும் இஸ்ரேலின் வெளியுறவு அமைச்சகத்தின் முன்னாள் தூதரும் டைரக்டர் ஜெனரலுமான அலோன் லீல் தெரிவித்திருக்கிறார். மேலும் பிரதமர் நெதன்யாகு காசாவில் இன்னும் இரண்டு விஷயங்களான சிறைப்பிடிக்கப்பட்டவர்களின் விடுதலை மற்றும் ஹமாஸ் போராளிகளை அழித்தல் போன்றவற்றை தீர்க்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஈரான் தாக்குதலின் போது இஸ்ரேலுக்கான இந்த ஆதரவை நெதன்யாகு பயன்படுத்தி ரஃபாவுக்கு செல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் அமெரிக்கர்களுடன் முழுமையாக ஒருங்கிணைக்காமல் அவரால் அதை செய்ய முடியாது. ரஃபாவுக்கு திரும்பிச் செல்லாமல் போரை ஒரு வெற்றியாக அவர் விவரிக்க முடியாது என்பதால் இது உண்மையில் நெதன்யாகுவிற்கு பெரும் சவாலான ஒன்றாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அடுத்து கான்யூனிஸ் நகரை ஹமாஸ் போராளி குழுக்கள் மீண்டும் கைப்பற்றியிருப்பதாக வைநெட் எனும் இஸ்ரேல் ஊடகம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்து அந்த செய்தி நிறுவனம் தெரிவிக்கையில் பலவார தாக்குதலுக்கு பிறகு தெற்கு காசாவிலிருந்து பின்வாங்குவதாக இஸ்ரேல் அறிவித்ததை தொடர்ந்து மக்கள் மீண்டும் தங்களினுடைய வீடுகளுக்கு வர தொடங்கியிருக்கிறார்கள். இதனிடையே ஹமாஸ் படைகள் கான்யூனிஸை மீண்டும் கைப்பற்றி தமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. எவ்வளவு காலம் தொடர்ந்து போரிட்டாலும் இஸ்ரேல் படைகளால் ஹமாஸினுடைய அடிப்படை கட்டமைப்பினை அழிக்க முடியவில்லை. மேலும் ஹமாஸினுடைய முழுமையான பாதுகாப்பு அரணை முறியடிக்கவும் முடியவில்லை. இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதல் தொடர்ந்து வந்த நிலையிலும் ஹமாஸ் தன்னுடைய அரசினை திறம்பட கொண்டு வந்திருக்கிறது. இன்னும் பல வருடங்கள் காசாவை ஆட்சி செய்ய ஹமாஸிற்கு இது உதவுவதாக அமைந்திருக்கிறது. போருக்கு மத்திய சமீபத்தில் ஜபாலியா சந்தைகளில் விலைவாசி உயர்வினை ஹமாஸ் குறைத்துள்ளதாக அல்மயாடின் ஊடகம் தெரிவித்திருக்கிறது. மேலும் சட்டம் ஒழுங்கமைப்பை கட்டுப்படுத்தியிருப்பதோடு பல வரிகளையும் குறைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இஸ்ரேல் சர்வதேச அழுத்தங்களுக்கு உள்ளாகி வருகின்றது. இஸ்ரேலினுடைய வான்வழி தாக்குதலால் 7 வெளிநாட்டு தன்னார்வ தொண்டர்கள் கொல்லப்பட்ட நிகழ்வு காசாவிலிருந்து இஸ்ரேல் வெளியேற மற்றொரு முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது. இஸ்ரேல் படைகள் அல்ஃபலா மற்றும் நுசிரத் ஆகிய 2 பட்டாலியன்களை இதுவரை களத்தில் சந்திக்கவில்லை எனவும் இதுகுறித்து இஸ்ரேலின் முன்னாள் ராணுவ வீரர்கள் தெரிவிக்கையில், இந்த 2 படைப்பிரிவுகளையும் இவ்வருட இறுதியில் தோற்கடிக்க முடியும் எனவும் ஹமாஸை முழுமையாக ஒழிக்க 2027 வரை ஆகும் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். இதனிடையே காசாவிலிருந்து வெளியேறினாலும் ஹமாஸிற்கிடையிலான போர் நீண்டகாலம் தொடரலாம் என IDF தலைமையிலான தலைமை அதிகாரி தெரிவித்திருக்கின்றார். இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள்.
இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா YouTube சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.